إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. النبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أفضل المؤمنين إيمانا نحسنهم خلقا وخياركم خياركم بنسائكم رواه أحمد أو كما قال صلى الله عليه وسلم. أنبان الشهود الغليل الله للنبي الغليل رب العزة الله سبحانه وتعالى إن فرمان دمان أولغة تفريك إن أولغة سلا نالي مرمي وليا لايسي مرمي وليا والكي تأرشي ذو قلوة الكافة இந்த துனியாவுடைய வாழ்க்கைய அல்லாஹ் மனிதர்களாக எமக்கு அருளாக நியமத்தாக தந்திருக்கிறார். இந்த துனியாவுடைய லைஃப் நிரந்தரம் கிடையாது. இந்த துனியாவுடைய வாழ்க்கை நாம் நிரந்தரமாக வாழப்போவது கிடையாது. ஆனால் நாளை மறுமையுடைய வாழ்க்கையை தயார் செய்து கொள்வதற்காக இந்த சுருக்கமான வாழ்க்கை அல்லாஹ் துனியாவில் நமக்கு தந்திருக்கிறார். இந்த துனியால அல்லாஹ் மனிதர்களாகிய என்னை வஃலக்னாக்கும் அஸ்வாஜா ஜோடிகளாக படைத்திருக்கிறார். ஆண்களுக்கு ஜோடியாக பெண்களையும் பெண்களுக்கு ஜோடியாக ஆண்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறார். இந்த ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்வதற்காக ஆணும் பெண்ணும் தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக பெண் ஆண் மூலமாக ஆண் பெண்ணின் மூலமாக தன்னுடைய தேவைகளை ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக தினாவை ஹராமாக்கி நிக்காஹை அல்லாஹ் ஹலால் செய்திருக்கிறான். விபச்சாரத்தை அல்லாஹ் ஹராமாக்கி திருமணத்தை அல்லாஹ் ஹலாலாக்கியிருக்கிறான். அன்பான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் கடமையாக்கி அந்த அமலுடைய நோக்கம் அந்த அமலுடைய யதார்த்தத்தை அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறார். உதாரணமாக தொழுகை நாம் தொழுகிறோம். ஏன் தொழுகிறோம்? அல்லாஹ்வை நாம் கடமையாக்கப்பட்டிருக்கு அதனால் தொழுகிறோம். ஆனா இந்த தொழுகை என்ன செய்யும்? இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர் பாவம் மானக்கேடான விஷயங்கள்ல இருந்து ஒரு மனிதனை தொழுக பாதுகாக்கும். ஒருவர் பாவம் செய்கிறாரு தொழுகிறாரு அப்ப எங்களை கேட்கலாம் இவர் இன்னும் பாவம் செய்யறாரு ஆனா தொழுகிறாரு இவரை தொழுக தடுக்கல்லே இவருடைய தொழுகை இன்னும் செய்யறாங்கல்ல அதனால பாவம் அவரை தடுக்கல்ல. அதே போல அன்பான சகோதரர்களே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜகாத் கடமையாக்கி இருக்கிறான். ஏன் ஜகாத் கடமையாக்கப்பட்டது? ஆடையில உடம்புல அழுக்குப்பட்டா அந்த அழுக்கை சுத்தம் செய்வதற்கு நாங்கள் எப்படி சோப்பு பயன்படுத்துகிறோமோ இதே போல பணத்துல இருக்கக்கூடிய ஹலாலாக சம்பாதித்த பணத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய அழுக்குகளை சுத்தம் செய்வதற்காக அல்லாஹ் ஜகாத் கடமையாக்கி இருக்கிறான். ஒருவர் ஹஜ் செய்கிறாரு ஏன் செய்கிறாரு? நபி அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் சண்டை பிடிக்காமல் தர்க்கம் செய்யாமல் உடல் கொள்ளாமல் ஹஜ்ஜுடைய காரியங்களை முடித்துவிட்டு வருகிறார். அவருடைய தாய் நாட்டுக்கு திரும்பக்கூடிய நேரத்தில் அவருடைய வீட்டுக்கு வருகின்ற பொழுது ரஜா கயோமி வலதற்கு உண்மது அன்று பிறந்த பாலகனை போன்று வருகிறார். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட அன்று பிறந்த ஒரு சிறிய குழந்தை போன்று அவர் வருகிறார். அதை போன்று நோன்பை அல்லாஹ் கடமையாக்க இருக்கிறார். எதற்காக? லஅல்லகும் தத்தகூன் அல்லாஹுடைய அச்சத்தை பயத்தை உண்டாக்கிக் கொள்வதற்காக அல்லாஹ் நோன்பை கடமையாக்கிறார். அன்பான சகோதரர்களே இதே போன்று அல்லாஹ் நிக்காஹையும் கடமையாக்கிறான். நிக்கா என்ற இபாதத்தையும் நமக்கு சுன்னத்தாக்கிறான். ஏன் சுன்னத்தாக்கிறான்? ஆண்கள் எல்லோரும் நிக்கா செய்கிறார்கள் நிக்கா செய்யவில்லை என்ற இந்த சொசைட்டி சமூகம் ஏதாவது தப்பாக பேசுவாங்க என்பதற்காக வேண்டியா? இல்ல பெண்கள் வீட்டுல கொஞ்சம் கூடுதலான காலம் இருந்துட்டாங்க என்று சொன்னா குடும்பத்தில் அந்த பெண்ணை பத்தி தவறாக பேசுவாங்க என்பதற்காக வேண்டியா? அன்பான சகோதரர்களை நிக்காம ஏன் அல்லாஹ் சுன்னத்தாக்கி இருக்கிறார்? ஏன் நபி அவர்களுடைய சுன்னத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்கா செய்யும்படி பல சஹாபாக்களை நபி அவர்கள் உற்சாகப்படுத்தின காரணம் என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள் மனித பபா அமீன்குமுல் பா
உங்களுக்கு நிக்கா செய்ய சக்தி இருக்கும் என்று சொன்னார். உடல்ல மட்டுமல்ல, அந்த பெண்ணை வெற்றி காப்பாற்றக்கூடிய சக்தி, செலவழிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னார். அண்ணா இந்த சகோதரர்களை தாராளமாக நீங்க நிக்கா செஞ்சுக்கோங்க. இந்த நிக்கா என்ன செய்யும் தெரியுமா? உங்களோட பார்வைய ஹராத்துல இருந்து பாதுகாக்கும். உங்களோட மர்மஸ்தானத்தை வினால ஹராத்துல இருந்து பாதுகாக்கும். ரெண்டாவது, குர்ஆன் சொல்லுது நீங்க வறுமையாக ஒரு ஏழ்மையான மனிதனாக இருந்தால், நீ எதுவும் உத்துக்காரா, நீங்க பகீராக இருந்தால், உதயகுமாக்கும் என்பதை அல்லாஹ் உங்களை செல்வந்தனாக்கிடுவார். இந்த ஆயிரத்துக்கு மாசால எங்களோட சகோதரர்கள் எப்படி கஷ்டம் செய்யறா மாசால, நான் உண்மைக்குமே கஷ்டத்துல இருந்தேன், அந்த பெண்ணை முடிச்சதுக்கு போறோம், அந்த பெண்ணு நிறைய சொத்துக்கள் எனக்கு தந்தாங்க, நான் பணக்காரனாகிட்டேன். இது இல்ல, பெண்ணு கிட்ட சூறையாடுறதால பணக்காரனாவது அல்ல, அல்லாம் இவரு நிகாசியவரின் மூலமாக அல்லா செல்வத்தை இவருக்கு கொடுப்பான். அன்பான சகோதரர்களே, பெண் வீட்டுல பைக்கையும், பெண் வீட்டுல காரையும், பெண் வீட்டுல கோடிக்கணக்கான பணத்தை வாங்குறதா இவர் செல்வந்தராகிறதல்ல, அது பகல் கொல்ல. அல்லா சொல்கிறான், இவர் எளிமையாக இருக்கிறாரு, வறுமையாக இருக்கிறாரு, என்னுடைய கட்டளைக்காக வேண்டி திருமணம் செய்கிறாரு, அதனால அல்லாஹ் அவரை தன்வந்தராக்குவார். அதே போல இவர் திருமணம் செய்வதன் மூலமாக தீனுடைய அரைவாசி பகுதியை பூர்த்தி செய்கிறார். அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் திருமணம் செய்வதன் மூலமாக சொல்கிறான், மனைவியின் மூலமாக இவருக்கு அல்லாஹ் மன ஆறுதலை ஏற்படுத்துகிறார். எதை ஏற்படுத்துகிறார்? மன நிம்மதியை, மன ஆறுதலை அல்லாஹ் இந்த ஆணுக்கு ஏற்படுத்துகிறார். அன்பான சகோதரர்களை, மூணு நபர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வது அவன் மீது கடுமையாக இருக்கிறார். மூணு நபர்கள் மீது ரப்பு உதவி செய்வதை அவன் மீது கடுமையாக இருக்கிறார். அதுல ஒருவர் யாரு தெரியுமா? அந்நாக்கு அல்லது யுரீது அப்பா நிகாசியரார் எதற்காக? தன்ன பாவத்திலிருந்து பாதுகாக்கணும். தன்னுடைய மர்மஸ்தானத்தை அராத்திலிருந்து பாதுகாக்கணும் என்று ஒரே ஒரு நோக்கத்துக்காக திருமணம் செய்யறாரு. இவருடைய லைஃப்ல உதவி செய்யறது அல்லாஹ்க்கு கடமை என்பது அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பான சகோதரர்களை, நபியவர்கள் சொன்னார்கள், ஒரு வாலிபர் திருமணம் செய்கிறாரு, மூணு நோக்கம், ஒன்று கண்ணை பாதுகாக்கணும், இரண்டாவது மர்மஸ்தானத்தை பாதுகாக்கணும், மூணாவது வயசில் குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கணும். குடும்பத்தோட சேர்ந்து நடத்தணும். அண்ணான சகோதரர்களை, கவலை என்னண்டா, இன்றைக்கு திருமணம் வந்தாக்கள் குடும்பம் ரெண்டா பிரியுது. நல்ல இந்த குடும்பம் ஒரு நிக்கா ஒரு வலிமா நடக்குது, குடும்பம் ரெண்டா பிரியுது. என்ன காரணம்? பெரிய பெரிய பிரச்சனை இல்ல, சின்ன 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 பிரச்சனைகளுக்காக. எதற்காக பாருங்களே, அவர் கல்யாண காட்டுல மிச்சம்தான் போட்டிருந்தாரு, மிச்சத்த போடல இல்ல, மிச்சமிச்சு சென்று போட்டாரு. நான் ஏண்ட கால் வலி கல்யாணத்துக்கு தம்பி என்று போட்டார், பாருங்களே அவர் எனக்கு தம்பி என்று போடல இல்லன்னு என்ன பிரச்சனை இல்ல, பாட தந்தாரு, பள்ளியில தொழிலை கண்டாரு, ஆனா புண்ணியம் கூட வாங்க வலிமாக்கு ஒரு வார்த்தை சொல்லல. அண்ணா சகோதரர், சில பெண்கள் இருக்கிறாங்க, சில வலிமாக்களுக்கு போனா பாருங்க, எல்லாருக்கும் காசு கொடுத்திருப்பாங்க, ஆனா பத்து டேபிள் அஞ்சு டேபிள் என்று ஃப்ரீயா இருக்கிறது. ஏன்? குடும்பத்துல பாப்பாங்க, அவருக்கு சொல்லிருக்கிறா, இவருக்கு சொல்லிருக்கிறா, செல்ல இல்லையா? குடும்பத்துல சில மூத்த மாச்சால வீண்குல பெண்கள் இருப்பாங்க, உடனே கோல எடுத்து சொல்லுவாங்க, உங்களுக்கு சொல்லில்லையாமே, நாங்க யாரும் வலிமுக்கு போட்டே வரல. அந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஆணுடைய நோக்கம் என்ன? குடும்பத்தை சேர்ந்து நடக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோட திருமணம் செஞ்சார் என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி துவா செஞ்சாங்க தெரியுமா? இந்த ஆணின் மூலமாக அந்த பெண்ணுக்கு, அந்த பெண்ணின் மூலமாக இந்த ஆணுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வாங்க. இந்த ஆணின் மூலமாக அந்த பெண்ணுக்கும், அந்த பெண்ணின் மூலமாக இந்த ஆணுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அண்ணாந்த சகோதரர்களை, அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பி வைத்தது இன்னமா புஹித்து முஅல்லிமன், ஒரு ஆசிரியராக, ஒரு ஆசானாகத்தான் அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்தார். என்ன ரிவாயத்தில் சொன்னாங்க, என்ன அல்லாஹ் அனுப்பி வைத்திருப்பது? நட்பண்புகளை பூர்த்தி செய்வதற்காக, நட்பண்புகளை சீர் செய்வதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மதீனா, மக்கா, தாயிப், சிரியா, யமனுக்கு மட்டும் நபியாக ரசூலாக அனுப்பி வைக்கல. முழு அகிலத்தாருக்கும் அல்லாஹ், மனித இனத்துக்கும், பறவை இனத்துக்கும், மிருத இனத்துக்கும் எல்லாருக்குமே அல்லாஹ் ரஹ்மத்தாக, நபியாக, ரசூலாக அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறார். இந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், மனித சமூகத்துக்கு இந்த நபியை யார் யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ, லக்கும் இல்லாத ஹசனா, இந்த நபியுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் முன்மாதிரி இருக்கிறது. படித்தவருக்கும் முன்மாதிரி இருக்குது, பாமரர்களுக்கும் முன்மாதிரி இருக்குது, தனவந்தர்களுக்கும் முன்மாதிரி இருக்குது, எளிமையானவர்களுக்கும் முன்மாதிரி இருக்குது, கூலி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் முன்மாதிரி இருக்குது, முதலாளிக்கும் முன்மாதிரி இருக்குது, யாசகம் கேட்கக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கும் முன்மாதிரி இருக்குது. நபியுடைய லைஃப் அல்லாஹ் எல்லாருக்கும் முன்மாதிரியாக ஆக்கி வைத்திருக்கிறார். என்னோட சகோதரர்களே, யாரும் சொல்ல முடியாது என்னிடத்தில் இருக்கக்கூடிய பணம், என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த, என்னிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம், ஆட்சி பலம், இதை எப்படி பயன்படுத்தணும் என்பதற்கு நபியுடைய லைஃப்ல முன்மாதிரி இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. ஏன் நல்லா சொல்கிறான், எல்லாருக்கும் நபி அவர்களுடைய லைஃப்ல முன்மாதிரி இருக்குது. அன்னான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் எல்லா துறையிலையும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். நபி அவர்கள் ஒரு விஞ்ஞானியாக, ஒரு சயின்டிஸ்டாக வாழ்ந்திருக்கிறாங்க. நபி அவங்க ஒரு லாயராக வாழ்ந்திருக்கிறாங்க. நபி அவங்க ஒரு ஜட்ஜாக வாழ்ந்திருக்கிறாங்க. நபி அவங்க ஒரு டாக்டராக வாழ்ந்திருக்கிறாங்க. நபி அவங்க ஒரு ஆசிரியராக வாழ்ந்திருக்கிறாங்க. நபி அவங்க ஆடு மேய்க்கக்கூடிய ஆடு இடையனாக வாழ்ந்திருக்கிறாங்க. நபி அவர்கள் தொழிலாளியாக வாழ்ந்திருக்கிறாங்க. நபி அவங்க முதலாளியாக வாழ்ந்திருக்கிறாங்க. நபி அவங்க தன்னுடைய பெற்றோருக்கு பிள்ளையாக வாழ்ந்திருக்கிறாங்க. நபி அவங்க தன்னுடைய மனைவிக்கு கணவனாக வாழ்ந்திருக்கிறாங்க. நபி அவங்க தன்னுடைய பேர பிள்ளைக்கு அப்பாவாக வாழ்ந்திருக்கிறாங்க. நபி அவங்க தன்னுடைய மாமக்கு மருமகனாக வாழ்ந்திருக்கிறாங்க. நபி அவங்க தன்னுடைய மருமகனுக்கு மாமாவாக வாழ்ந்திருக்கிறாங்க. எல்லா முறையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அன்னாரின் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லைஃப், அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் முன்மாதிரியாக நாம் யாரை பின்பற்ற வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன சொல்ல வாரன் என்றா, நபியுடைய லைஃப், நபியுடைய வாழ்க்கை அல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வோம் என்றா, இந்த இடத்துல இருந்து சொல்லுறேன், வங்கு ஆசியாவில் அல்லாஹ் பரத்தத்தை ரஹ்மத்தை ஒரு நாளும் வச்சிருக்க மாட்டான். வியாபாரமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், ஏதாவது இருந்தாலும் நபியுடைய ரூட்ல போகாம, நபியுடைய அந்த முறையில நடக்காம வேறொரு முறையை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வோம் என்றா, நேசத்தியவாதிகளுடைய கல்ச்சரை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் என்றா, நிச்சயமாக சந்தோஷத்தை வச்சிருக்க மாட்டான். அன்பான சகோதரிகளே, இன்றைக்கு நாங்களும் நிக்காசேறோம், இன்றைக்கு யூரோப் கண்ட்ரியை பாருங்க, அவங்களும் நிக்காசேறாங்க. எதற்காக? நிம்மதி ஆறுதலை எதிர்பார்ப்பதற்காக வேண்டி நிக்காசேறாங்க. இன்னைக்கு மேற்கத்தியவாதிகள் திருமணம் செய்யறாங்க, ஆணும் ஆணும் திருமணம் செய்யறாங்க, நிம்மதி எதிர்பார்க்கிறாங்க, நிம்மதி கிடையாது. கொஞ்சம் முன்னேறி ஆணும் ஆணும் திருமணம் செய்யறாங்க, பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்யறாங்க. எதற்காக? நிம்மதி எதிர்பார்த்து இல்ல, அதுலேயும் நிம்மதி இல்லை. கொஞ்சம் முன்னேறி ஆண் ஒரு நாய திருமணம் செய்யறான், பெண் ஒரு நாய திருமணம் செஞ்சு பார்க்கிறான். ஏன் நிம்மதி எதிர்பார்க்கிறாங்க? அதுலேயும் நிம்மதி இல்லை. இப்ப கொஞ்சம் முன்னேறி அன்னை காலமாக வெளியான ஒரு வீடியோ, ஒரு ஆண் ஐபோன் திருமணம் செஞ்சிருக்கிறார். என்ன ஐபோன திருமணம் செய்யறாரு? ஏன் நிம்மதி எதிர்பார்க்கிறாங்க. வாழ்க்கையில அல்லாஹ் நிம்மதியை வச்சிருக்கிறது அல்லாஹ் இபாதத்தின் மூலமாக, அல்லாஹ் குடும்ப வாழ்க்கையில நிம்மதியை வச்சிருக்கிறார். திருமணம் செய்வதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு நிம்மதி வேணும் என்று சொன்னா, நபியுடைய சுன்னா முறப்படி திருமணங்கள் நடக்கும் என்றா, அந்த குடும்ப வாழ்க்கையில அல்லாஹ் நிச்சயமாக சந்தோஷத்தை வச்சிருப்பார். சொல்லுவாங்க, நிக்காஹுடைய பயான்களை தலாக்கப்பட்டு பேசுவாங்க என்று. உண்மைக்கு எனக்கு விருப்பம் இல்லாத பேச, ஆனா இன்றைக்கு சுபஹானல்லாஹ், நான் அண்மையில சென்ற வாரம் கொழும்பு பிரதேசத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 25 மேற்பட்ட தலாக்குகள் நடக்குது. ஒரு நாளைக்கு, கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு வாரத்துல 110 தலாக்கு நடந்திருக்குது. கொழும்புல மட்டும் ஏரியாவை நான் சொல்லல, அன்னான சகோதரர்களை, ஏன் நடக்குது? ஏன் பிரியறாங்க? திருமணம் செஞ்சு 2 கிழமை மலையை திரும்பி போறாங்க. ஒண்ணும் இல்ல, நபியுடைய சுன்னாக்கு மாற்றமான முறையில திருமணங்கள் நடக்குது. அன்னான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நபி அவங்க சில சந்தர்ப்பங்கள்ல சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, அறிவுல சிறந்த அறிவு எது? அறிவுல சிறந்த அறிவு எது? அமலில சிறந்த அமல் எது? இப்படி சஹாபாக்கள்கிட்ட சிறந்தத உற்சாகம் ஊட்டுவதற்காக வேண்டி அமல்ல இபாதத்துல சிறந்தது என்று கேட்பாங்க. ஒரு நாள் நபி அவங்க கேட்டாங்க, அறிவுல சிறந்த அறிவு என்ன? ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொன்று சொன்னாங்க. ஆனா நபி அவங்க சிறந்த அறிவு எது தெரியுமா சொன்னாங்க? இன்னைக்கு எங்களோட சமூகத்துல இன்றைக்கு தாழ்வாக லேசாக கருதக்கூடிய அறிவை தான் நபி அவங்க சிறந்த அறிவு என்று சொன்னாங்க. எல்லோரும் அல்ல, இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. குர்ஆனுடைய அறிவு, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா, யாரு குர்ஆனை கற்று பிறருக்கு அதை படித்து கொடுப்பாரோ, அது தஃப்ஸீராக இருக்கலாம், அலிஃப் பா தா என்று ஆரம்ப ஹுரூஃபுல் ஹிஜாரியாவாக இருக்கலாம், ஏதாவது இருந்தாலும் குர்ஆனை படித்து கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் தான் உங்களின் மிக சிறந்தவர். நபி அவங்க சொல்லல மாஷா அல்லா பெரும் பெரும் படிப்புகளை படித்து சுபஹான் அல்லா அப்போ எத்தனையோ பட்டங்களை பெற்று வந்தவர் என்று சொல்லல. குர்ஆனுடைய இல்மும் குர்ஆனுடைய அறிவும் அதை யாரு படித்து கொடுப்பார்களோ அவர்கள் தான் உங்கள சிறந்தவர். அதே போல நபிய முன்னோர்கள் கேட்டாங்க, கடன் வாங்கினவர்கள் சிறந்தவர்கள் யாரு? கடன் ஒருவர் வாங்கி வைக்கிறாரு, அவர்கள் சிறந்தவர் யாரு? நாம் என்ன சொல்லுவோம்? கடன் வாங்கினவர்கள் சிறந்தவர் யார் என்று சொன்னா, கடன் கொடுத்தவர் ஹாஸ்பிடல்ல படிக்க போடுறவர் தான் சிறந்தவர். கடனை கொடுத்தவரை ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் படிக்க போடுறவர் தான் சிறந்தவர். ஏன் மாஷா அல்லாஹ் கடன் வாங்கினவர் பிஎன்டபிள்யூல, கடன் கொடுத்தவர் எப்போ ஹாஸ்பிடல்ல, கடன் வாங்கினவர் மாஷா அல்லாஹ் அவருடைய திருமணம், அவருடைய மகளுடைய திருமணம். ஆனா கடன் கொடுத்தவர் கடனை கேட்டு ஹாஸ்பிடலுக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறார். நபி அவங்க சொன்னாங்க, இல்ல கடன் கொடுத்தவர்ல ஆக சிறந்தவர் யார் தெரியுமா? எடுத்தவர்ல அந்த கடனை அழகான முறையில யார் ஒப்படைப்பாரோ அவரு தான் உங்கள சிறந்தவர். எதிர்த்த கடனை அழகாக கொடுக்கிறது. அதே போல நபி அவங்க சொன்னாங்க, வாழக்கூடிய நூற்றாண்டு நாம் 21வது நூற்றாண்டு வாழ்றோம், இந்த நூற்றாண்டுகளே சிறந்த நூற்றாண்டு. எந்த மக்கள் வாழ்ந்தாங்க, என்ன மனிதர்கள் வாழ்ந்த நூற்றாண்டு சிறந்தது? அன்பான சகோதரி, நாங்க உடனே சொல்லுவோம், நாங்க வாழ்ந்த நூற்றாண்டு தான் சிறந்தது. ஏன்? வாட்ஸ்அப் இருக்குது, வைபர் இருக்குது, எஸ்பி இருக்குது, கூகுள் இருக்குது, யூடியூப் இருக்குது, அதனால நாங்க வாழ்ந்த நூற்றாண்டு. டெக்னாலஜி வளர்ந்து, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கெல்லாம் வளர்ந்து பறக்குது. அதான் நாங்க சொல்றேன், நாங்க வாழ்ற காலம் தான் சிறந்தது. அன்பான சகோதரர்களே, நபி அவங்க சொன்னாங்க, ஏந்த நூற்றாண்டு தான் சிறந்தது? ஏன் தெரியுமா? இன்றைய காலத்துல மனித ரூபத்துல மிருகங்கள் வாழ்றாங்க, நபியோட காலத்துல மனிதர்கள் வாழ்ந்தாங்க. இன்றைக்கு சூரத்தை பார்த்தா கண் இருக்குது, மூக்கு இருக்குது, காது இருக்குது, கை இருக்குது, ஆனா உள்ளம் மிருகத்தை போல இருக்குது. ஒருவர் பார்க்கிறதே பொறாமையோட, ஒருவரை பார்க்கிறதே திட்டங்கத்தோட. இவர் முன்னேறிட்டாருன்னு சொன்னா அவர் அலாலாம சம்பாதித்து முன்னு கொண்டிருப்பாரு. இவர் உடனே மனசு என்றது எப்படியப்பா, இந்த 2 வருஷத்துல இவர் இவ்வளவு பெரிய வீடு வாங்கணும், இவர பேங்க்ல லோன் எடுத்திருப்பாரு. அவர் சம்பாதிச்சது அலாலால். அனைவரும் உள்ளம் சொல்லுதுன்னா இல்லாட்டி லோன், இல்லாட்டி ரேஸ், உள்ளம் தரப்பான எண்ணம், கெட்ட எண்ணம். ஆனா சஹாபாக்கள் உள்ளம் எப்பொழுதுமே நல்லெண்ணம் உள்ளவர் உள்ளதாக, நல்ல நல்லதை எண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் தன்னுடைய அவர்கள் சொன்னார்கள், வாழக்கூடிய நூற்றாண்டில் சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு. அதே போல நபி அவங்க கேட்டாங்க, உங்களோட குடும்பத்துல சிறந்தவங்க யாரு? உங்களோட குடும்பத்துல சிறந்தவங்க யாரு? நாம யார சொல்லுவோம்? யாருக்கு கோல்டு ரோட்ல வீடு இருக்குது, யாருக்கு பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது, அவரு தான் சிறந்தவர். இத்தனை உம்ரா, இத்தனை ஹஜ்ஜி செஞ்சாரு, அவரு தான் சிறந்தவர். இவரது இபாதத்தை பாருங்க, சுபஹானல்ல, பெரிய இபாதத், அவரு தான் சிறந்தவர். நபி அவங்க இபாதம் செய்யக்கூடியவங்களின் சொல்லல்ல, தனவந்தர்களின் சொல்லல்ல. நபி அவங்க சொன்னாங்க, மனைவி மக்கள் யாரு சிறந்தவர் தெரியுமா? மனைவி சொல்லணும், முழு உலகமும் சொல்லுது, முழு உலகமும் சொல்லுது இந்த மனிதனை போல சுபஹானல்ல, வேற யாரையும் பெற்றுக் கொள்ளேலா. நபி அவங்க முழு உலகமும் சிறந்தவர் என்று சொன்னாலும் அவர் சிறந்தவர் கிடையாது. யார் தெரியுமா சிறந்தவர்? அன்னான சகோதரர்களே, ஒரு தடவை ஒரு இடத்துல நிக்காபையானது நான் ரெடியாக இருக்கிறேன், கடவுளுடைய வாக்கு என்று சொல்றாரு. நான் கட்டாயமா நீ நிக்காபையான பேசி என்ன தெரியுமா, எப்படி மனைவியோட பேசணும்? அவர் சொல்லணும்னா, திருமணம் செஞ்சு 28 வருடம் ஆகுது, இன்று வரைக்கும் இந்த மனைவிய வாடி போடி என்றோ இல்ல தவறான வார்த்தைகளால ஒரு போதும் பேசியது கிடையாது. அவர் சொல்ற என்ன, மகனும் அப்படி மனைவியோட நடக்கணும், அதனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு பயணம் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொருவர் வந்தாரு, அவர் நிக்காகும் விஷயத்துக்காக வேண்டிய அல்ல, வேறொரு சப்ஜெக்ட் வந்து சொன்னாரா, நான் ஆச்சரியம் எப்படி தெரியுமா துவாசிக்கிறேன், யாரா இந்த மனைவி சுரகத்தை போகப்படாது, யாரா இந்த மனைவி சுரகத்தை போகப்படாது, அது தலைவர் சொல்றாரு. சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் திருமணம் என்று சொல்றார். எப்ப மனிதன் சிறந்தவனாக மாறுகிறார் என்று சொன்னால், உலகம் அவன் சிறந்தவன் என்று சொல்றதால் அவன் சிறந்தவனாக முடியாது. நபி அவங்க சொன்னாங்க, ஹியாருக்கும் ஹியாருக்கும் இஸ்லாமிக்கும், உங்களோட மனைவி சொல்லணும், ஏண்ட மாப்பிள்ள தங்கம், ஏண்ட மாப்பிள்ள நல்லவர், ஏண்ட மாப்பிள்ள சிறந்தவர். இப்படியும் கேட்கலா, நான் சிறந்தவனா இல்லையா? மனைவி பயத்திருக்கவில்லை, நீங்க சிறந்தவர் தான். ஏன் பயப்படுத்தி கேட்ட மனைவி உள்ளதார ஒன்ன போல கெட்டவன் யாருமே இல்லை. அண்ணாமை சகோதரர்களை ஏன் சொல்ல வேண்டா? நபி அவங்க சொல்லிட்டு சொல்லுறாங்க, நான் ஏன் மனைவி மாறிச்சு நான் சிறந்தவன், நபியுடைய வப்பாட்டுக்கு பின்னால சில சகாபாக்கள் நபியுடைய வீட்டுக்கு போய் கேட்கிறாங்க ஆயிஷா அம்மையார் கிட்ட, ஆயிஷா அம்மையா உங்களோட கணவன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஃபை பத்தி சொல்லுங்களேன், அவரோட குடுத்தல் வாங்கல், அவரோட பேசி, அவரோட சாப்பாடு, தூக்கம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பு பேசி பெரிய பயானம் சொல்லல செய்யல சொன்னாங்க, சுருக்கமா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நபியுடைய முழு லைஃபும் நபியுடைய முழு வாழ்க்கையும் நபியுடைய குடுத்தல் வாங்கல் அனைத்துமே குர்ஆனாகத்தான் இருந்தது. 6666 ஆயத்தான் நபியுடைய லைஃப், நபியுடைய வாழ்க்கை. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு எங்களோட வாலிபர் எல்லாருக்கும் ஆசை என்னன்னு சொன்னா, நாங்க திருமணம் செஞ்சுட்டு சந்தோஷமாக வாழணும், ஆனா அந்த வாழ்க்கை எப்படி எதிர்பார்க்கிறாங்க என்று சொன்னா, உலக அடிப்படையில் எதிர்பார்க்கிறாங்க. அதனாலதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. தீன் தீன் எவ்வளவு நாளைக்கு தான் தீன பாக்குறது, கொஞ்சம் தீன சைட்ல போடுங்களே. இப்ப பாக்குறாங்க, நாங்க திருமணத்துக்கு பின்னால ஆரம்பத்துல யோசிக்கிறது என்ன, ஏண்ட மனைவியோட நான் ஷாஜஹான் மும்தாஜ போல வாழணும், ரோமியோ ஜூலியத்தை போல வாழணும், லைலா மஜ்னூனை போல வாழணும், அந்த ஹாலிவுட் அந்த பாலிவுட் அந்த டிராமா இதுல வார மாதிரி நடிகர் ஆக்டர்ஸ போல நான் வேண்ட லைஃப கொண்டு போகணும் அப்படி நினைச்சவங்களோட லைஃப் தான் இன்னைக்கு காலி போட்டு இருக்குது. அப்படி லைஃப கொண்டு போகணும் என்று நினைச்சவங்களோட லைஃப் தான் இன்னைக்கு காலி போட்டு இருக்குது. அவங்களோட வாழ்க்கை அவங்க பணத்துக்காக வெறுமனே துனியாக்காக கிடைக்கிற சம்பளத்துக்காக வேண்டி நடிக்கிறாங்க, அது ரியல் லைஃப் அல்ல, அது குறிப்பிட்ட நேரத்துக்காக. ஆனா அவங்களோட லைஃபே கேள்விக்குறியாக இருக்குது. ஆனா அன்பான சகோதரர்களே, நபியோட லைஃப் படிங்க பார்க்க, இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு முன்னால் பயணிக்கிறாங்க எப்படி ஹஜ்ஜி செய்யணும், உம்ராக்கு முன்னால் எப்படி உம்ரா செய்யணும், எல்லாத்தையும் படிக்கிறனால ஏன் நிக்காக்கு முன்னால நிக்காவுடைய லைஃப நிக்காவுடைய வாழ்க்கைய திருமணத்துடைய வாழ்க்கையை ஏன் நாங்க படிக்க தயார் இல்லை, எப்படி வாழணும், இது ரெண்டு நாள் மூணு நாள் வாழ்க்கையல்ல, மவுத்து வரைக்கும் சுவனம் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. அன்பான சகோதரர்கள், இன்னைக்கு ஒரு ஒரு திருமணத்தை செஞ்சுட்டு பத்து விரலை தலையில வச்சு யோசிக்கிறாரு, அல்லாஹு அக்பர், எப்படி அப்பா இந்த லைஃப் கொண்டு போறது, சவுதிக்கான நாலு முடிச்சு எப்படித்தான் கொண்டு போறாங்க, நாங்க ஒன்றை முடிச்சு படுற பாடு எங்களை மக்கள் யோசிக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, ஆனா நபி அவங்க 11 மனைவி மாற முடிச்சு பிரச்சனை இல்லாம வாழ்க்கையை கொண்டு போனாங்க. ஒரு மாற்றுமத சகோதரராக இருந்தாலும் ஈமான் சொல்லாவிட்டாலும் தன்னுடைய திருமண லைஃப்ல நபியோட லைஃப பின்பற்றுவார் என்று சொன்னா அந்த லைஃப்ல அவருக்கு நிம்மதி இருக்கும். அவர் ஈமான் சொல்லல, ஆனா அவருடைய திருமண வாழ்க்கைய குடும்ப வாழ்க்கைய இல்லற வாழ்க்கைய நபியுடைய லைஃப் பார்த்து அவர் கொண்டு போறார் என்று சொன்னா அதுல மட்டுமல்ல நிம்மதியை வைப்பார். ஏன் சொல்றேன்னா, நபி அவங்க 11 திருமணம் செஞ்சாங்க. ஹதரத் கதீஜா அம்மையார், ஹதரத் சௌதா அம்மையார், ஹதரத் ஆயிஷா அம்மையார், ஹதரத் அஸ்மா அம்மையார், ஹதரத் உம்மு ஹபீபா உம்மு ஸலமா அம்மையார், அதே போல ஜைனப் பின்ட் ஜஹன் ஜைனப் பின்ட் ஹுசைமா அம்மையார், அதே போல சஃபியா அம்மையார், ஜுவேரியா அம்மையார், மைமூனா ரழியல்லாஹு அன்ஹு அஜ்மயீன், 11 பெண்களின் திருமணம் செஞ்சாங்க. இந்த 11 பெண்களும் 11 குணம் படைத்தவங்க, எல்லோரும் ஒரே என்வைரன்மெண்ட்ல வாழ்ந்தவங்க இல்ல, ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான குணம். எங்களை எல்லாருடைய மனைவிமாரை எடுத்தாலும் வளமாக்கள் சொல்லுறாங்க, இந்த நபியுடைய 11 மனைவிமாருடைய ஒரு குணம் உள்ள பெண்ணாகத்தான் இருப்பார். யாருடைய மனைவி எடுத்தாலும் ஏதோ ஒரு குணம் இருக்கும், அந்த குணம் நபியுடைய மனைவியுடைய ஒரு குணம் உள்ள பெண்ணாகத்தான் இருப்பார். கொஞ்சம் நபியோட மனைவிமார் எடுத்து பாருங்க, ஹதீஜா அம்மையார் நபியை விட வயசுல மூத்தவர், மாஷா அல்லாஹ் உயர்ந்த குலத்தை சார்ந்தவங்க, நல்ல பணக்க அரப்பும்புல. ஹதரத் சௌதா அம்மையார் நபியை விட கொஞ்சம் உயரமான கும்புல, கொஞ்சம் கருப்பு நிற கும்புல, கொஞ்சம் நோயாளி. ஹதரத் அஸ்மா அம்மையார் கொஞ்சம் கோபக்காரி, ஹதரத் உம்மு ஸலமா கொஞ்சம் ரோசக்காரி, ஹதரத் சஃபியா அம்மையார் சென்சிட்டிவ் மனம் படைத்தவங்க, ஹதரத் ஜெயினப் ரவி அல்லாஹன் அதிகமாக இபாதத் அதிகமாக வணக்க வழிபாடு ஈடுபடக்கூடிய ஒரு பெண்மணி, அதே போல ஜுவேரியா ஒரு அடிமை நசாரா குலத்தை கிறிஸ்தவ குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. இப்படி நபியுடைய ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு குலம் உள்ள பெண்ணாகத்தான் இருந்தாங்க. இந்த 11 மனைவியோடையும் சல்லல்லாஹுடைய செல்லம் தன்னுடைய குடும்பத்தை அழகாக கொண்டு போனாங்க. இந்த குடும்பத்தை நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அழகாக கொண்டு போனாங்கன்னா, 2-3 சம்பவங்களை சொல்லி முடிக்கிறேன். ஆயிஷா அம்மையா சொல்லுறாங்க, ஒரு நாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வாராங்க, நான் ஒரு பானத்துல தண்ணீரை ஏதோ குடித்து கொண்டு இருக்கிறேன், நபி அவங்க வந்து உட்கார்ந்தாங்க, குடித்து விட்டு நான் குடித்த அந்த பாத்திரத்தை எடுத்து எந்த இடத்தால நான் எந்த இடத்தால குடித்தேனோ அந்த இடத்துல வாயை வச்சு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன யோசிச்சு பாருங்க, நாங்க வாரம் இங்க பெரியார் அப்படி கொண்டு வந்திருக்கிறாரு, பெரிய அவுளியா ஒன்று வந்திருக்கிறார் வெப்பம், அவர் சாப்பிட்ட பிளேஸ்ல நாங்க சாப்பிட ஆசைப்படுவோம். பெரிய ஆலிவன் வந்திருக்கிறாரு, அவர் குடிச்ச தண்ணீரை நாங்க குடிக்க ஆசைப்படுவோம். வருத்தத்துக்காக தபருக்காக கொஞ்சம் யோசிங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சிறந்தவங்களா நபியவங்க சிறந்தவங்களா? நபியவங்க குடிக்க பானத்தை ஆயிஷா குடிக்கணுமா இல்ல ஆயிஷா குடிச்ச பானத்தை நபியவங்க குடிக்கணுமா? சுபஹானல்லாஹ், நபிய பாருங்களே, நபியவங்க பாலை குடிச்சிட்டு வைக்கிறாங்க, அபூபக்கருக்காரங்கதான் நபியவங்க குடிச்ச பாலை எனக்கு தருவாங்களோ தெரியா. அந்த இப்னு அப்பாஸ் பார்க்கிறாங்க நபியவங்க குடிச்ச பால் எனக்கு தவறுக்காக வருத்தத்துக்காக எதிர்பார்க்கிறாங்க. ஆனா வித்தியாசம் என்னண்டா, ஆயிஷா அம்மையார் குடிச்ச இடத்தால நபியவங்க டவுட், ஆயிஷா அம்மையார் கேட்கணும் எந்த இடத்துல வாப்பா குடிச்சாரு சொல்றாங்க, இந்த இடத்தால யாரும் சொல்லலாம், அந்த இடத்துல வச்சு நபியவங்க அந்த பானத்தை குடிச்சாங்க. இப்ப மனைவியுடைய மனைவிக்கு கணவன் மேல அன்பு வருமா, முகத்தம் வருமா, கோபம் வருமா, வெறுப்பு வருமா? ஒரு நாளும் வராது. எப்படி கணவன் எவ்வளவு எவ்வளவு முகப்பத்தாக இருக்கிறார். அன்பான சகோதரர்களே, நபியவங்க வீட்டுக்குள்ள வரக்கூடிய நேரத்துல சுபஹானல்லாஹ், இன்னைக்கு எங்கட மக்கள் சுபா நபியோட சுன்னத் மிஸ்வா, இத மிஸ்வாசுரத்துல யாருக்கும் விருப்பம் இல்லை. உதவு செய்ய போனா டக்குனு புகட்டில கைய போடுறது மிஸ்வாஸ் இருக்கிறா, முன்சொப்பு போவார் அது புகட்ட பாக்குறாரு மிஸ்வாஸ் இருக்கிறார், நபியோட சுன்னத். ஆனா ஏன் வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்துல அந்த மிஸ்வாசுடைய யாபகம் வருவது இல்லை? நபி அவங்க வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது சுபஹானல்லாஹ் மிஸ்வாஸ் எடுத்து அத்தரை பூசி உதவு செஞ்சுதான் வீட்டுக்குள்ள போவாங்க. ஆயிஷா அம்மையார் சொன்னாங்க, ஏண்ட கணவன் ஹபீப் அவங்க எப்பொழுதும் மனம் உள்ளவங்களாக இருப்பாங்க, எப்பொழுதும் மனம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அன்பான சகோதரர்களை, நாம் எதிர்பார்க்கணும் என்ன மனைவி குடிக்கணும், என்ன மனைவி அப்படிக்கணும். அதே போல அந்த பெண்மணி, அந்த ஸ்ரீதேவி நினைக்க மாட்டவா என் கணவன் இப்படி இருக்கணும், என் கணவன் அப்படி இருக்கணும், அழகாக இருக்கணும் என்று எதிர்பார்க்க மாட்டவா? அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவிய ஆயிஷா அம்மையார, இன்றைக்கு நாம வீட்டுல செலவு என்ன செய்வாங்கடா, ஆசைக்கு கிளி வளர்ப்பாங்க, ஆசைக்கு கிளி மைனா, அதே போல செலவங்க முயல் வளர்ப்பாங்க, வீட்டுல பூனை வளர்ப்பாங்க. ஆனா அந்த மிருகங்களுக்கு அழகான பேர் வச்சு வைக்கிறாங்க, பியூட்டி ஸ்வீட்டி என்று ராஜா என்று ஒவ்வொரு பேரை வச்சு அந்த மிருகங்களை கூப்பிடுவாங்க. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி எப்படி கூப்பிடுறது பாருங்க, ஒரு தவறு செஞ்சா வீட்டுல வளர்க்கிற மிருகத்துக்கு வச்சிருக்கிற பேர் அழகான பேர், இதே நேரத்துல மனைவி தவறு செஞ்சா மிருகத்தை உண்மையான பேர் வச்சு எப்படி கூப்பிடணும், அதை கூப்பிடுறது இல்ல மனைவிய எருமை மாடு பசு மங்கி குரங்கு இந்த வார்த்தைகளை சொல்லி நான் மனைவியை கூப்பிடுறேன், உங்க மனைவியில் எருமை மாடு போல. ஆனா அன்பான சகோதரர் ஹபீப் அவங்க ஆயிஷா அம்மையாருக்கு 7-8 பேர் வச்சிருந்தாங்க, எத்தனை பேர், 7-8 பேரை வச்சு கூப்பிடுவாங்க. ஒரு நாள் ஆயிஷாவை பார்த்து யா ஆ ஐஷன்னு கூப்பிட்டாங்க செல்லமாக, இன்னொரு தடவை யா உமையரா செக்க சிவந்த சிவப்பு பெண்ணே சின்ன பெண்ணே என்று அழகாக கூப்பிட்டாங்க, இன்னொரு தடவை யா மோஃபிகா தௌஃபீக் செய்யப்பட்டவளே இவனது சித்தீக் சித்தீக்குடைய மகளே உம்மு அப்துல்லா அப்துல்லாவுடைய உம்ம தாயே என்று கூப்பிட்டாங்க. ஏன் தந்த தமக்கு அதாவது அஸ்மாவுக்கு கிடைச்ச அந்த அப்துல்லா என்ற குழந்தை அதிகமாக ஆயிஷா ரலியல்லாஹு மடியில வச்சு கொஞ்சம் கொண்டிருப்பாங்க. அதான் நபி அவங்க சொன்னாங்க அப்துல்லாவுடைய உம்மாவே. இப்படி நபி அவங்க ஆயிஷாவை அழகான பேராளுக்கு கூப்பிட்டாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா மனைவியுடைய மூட மனைவியுடைய அந்த டென்ஷனை நபி அவங்க எப்பொழுதும் விளங்கி வச்சிருந்தாங்க. இமாம் புகாரி அவங்க சொல்லுறாங்க, ஆயிஷா அம்மையாருடைய அந்த மூட நபி அவங்க விளங்கி வச்சிருந்தாங்க. எந்த அளவு விளங்கி வச்சிருந்தாங்கடா, ஒரு நாள் ஆயிஷாவை பார்த்து சொல்லுவாங்க, ஆயிஷா உங்களோட மூட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும், யாரும் சொல்லலா ஏன் இந்த நிலைமை ஆனா எப்படி உங்களுக்கு தெரியுமா சொன்னாங்க, நீங்க என்னோட கோபிச்சா என்னோட சண்டை பிடிச்சா நீங்க ஒரு நாளும் ஏன் பேரை சொல்ல மாட்டீங்க, இப்ராஹிமுடைய ரப்பின் மீது சத்தியமா அமைந்து கொள்ளுவீங்க. அப்ப சொன்ன ஆயிஷா யார சூழல்லா, நான் உங்களை ஒரு நாளும் வெறுக்கல்ல, உங்களோட பேரைத்தான் கொஞ்சம் சொல்றதுல நான் கொஞ்சம் வெறுத்தேன் என்று சொன்னாங்க. உங்களை வெறுக்கல்ல யார சூழல்லா. அன்பான சகோதரர்களே, நாங்க பஜார்ல இருந்து டென்ஷனோட வந்தா நாங்க எதிர்பார்க்கறது என்ன, எங்களோட மனைவி கூலாக இருக்கணும், நெருக்கமாக இருக்கணும். இதே நேரத்துல நாங்க டென்ஷனாக வந்து மனைவியும் டென்ஷனாக இருந்தா வீட்டுடைய ஹாலாத் எப்படி இருக்கும்? நபியும் ஒரு நாள் வாராங்க சுபஹானல்லாஹ், நபிக்கு இருக்கிற போல டென்ஷன் வேற யாருக்கும் இல்லை. ஏன், நபி அவர்களுக்கு யூதர்களால பிரச்சனை, நசாராக்களால பிரச்சனை, முஸ்லிக்கீங்களால பிரச்சனை, மஜூசிங்களால பிரச்சனை, முஸ்லீம்களால பிரச்சனை, யூதர்களால பிரச்சனை, நசாராக்களால பிரச்சனை, முஸ்லீம்களால பிரச்சனை, இந்த எல்லா பிரச்சனையோடையும் நபி அவங்க வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்துல பிரச்சனையை வெளியில வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள வருவாங்க, பிரச்சனையோட வீட்டுக்குள்ள வர மாட்டாங்க. நபி அவங்க வந்துட்டு அந்த எல்லா கவலையோட வந்த நபி அவங்க அந்த ஆயிஷா அம்மையால பார்த்து சொல்லுறாங்க, சரியான தலைவலியாக இருக்குது. என்ன சொன்னாங்க, சரியான தலைவலியாக இருக்குது. நானும் வீட்டுக்கு வாரோம், என்னோட மனைவி கிட்ட சொல்லும் தலைவலியாக இருக்குது, அவன் செக்க பம்பாக்கி உங்களை பேச அவங்களை புள்ள போட்டு எல்லா டென்ஷனோட வீட்டுக்குள்ள வார வந்ததோட மனைவி அத கவலையோட சொல்றோம், சரியான தலைவலி இறக்கி கோர்த்து விட்டு சொன்னா மனைவி மாறிச்சுள்ள எனக்கு என்ன கஷ்டமா இருக்குது, எனக்கும் தலைவலி சொன்னா என்ன நடக்கும்? நபி அவங்களுக்கு ஆச்சாமியா சொன்னா எனக்கும் தலைவலியாக இருக்கு அப்பா, கோபம் வருமா வராதா? ஆனா நபி அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவனுக்கும் தலைவலியா இருக்காரு என்று சொல்லிட்டு நபி அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, எனக்கு ஒரு ஆசின தலைவலியிலே ஆயிச்சா நீங்க மௌத்தா பேசிடுவோம், அந்த தலைவலியிலே நீ என்ன செய்யணும், மௌத்தாகிடுவோம், நான் உங்களை குழுப்பட்டு கப்பன் செஞ்சு நான் உங்களை சொல்லி வச்சு நானே அடக்கம் செய்யறேன், உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? சுபஹானல்லாஹ், இதை விட சந்தோஷம் இல்லையா ரசூலல்லாஹ்? நீ என்ன கப்பன் செஞ்சு என்ன குழுப்பட்டு எனக்கு ஜனாதா நீங்க சொல்லிவிட்டு, இதை விட சிறந்த பாக்கியம் எந்த பெண்ணுக்கு கிடைக்க முடியும்? இப்ப நபி அவங்க ஆயிஷா அம்மையாருடைய டென்ஷன் அப்படியோ குறைச்சாங்க, ஆயிஷா அம்மையார் நபியோட டென்ஷன் எப்படி குறைச்சாங்க தெரியுமா? யார் சூழல்லா, எனக்கு எல்லாம் சரி ஒரே ஒரு கவலை, ஆனா என்ன அடக்கிட்டு எனக்கு ஒரு கவலை என்னண்டா, அந்த நைட்டிய வேற யாரத்தோட தங்குவீங்களே, இதை நினைச்சு எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. நபி அவங்க சிரிச்சுட்டாங்க, இப்ப எப்படி அந்த அந்த சூடை கூலாக்கினாங்க, வந்த சூடை வந்த அந்த டென்ஷனை இல்லாமக்கினாங்க. அண்ணான சகோதரி அபுபக்கர் ஆயிஷா அம்மையாருக்கும் நபி அவங்களுக்கும் குடும்பத்துல பிரச்சனை, உலகத்துல பிரச்சனை வரலன்னு அது லைஃபே இல்ல, வாழ்க்கையில கஷ்டமா பிரச்சனை வருதுன்னு நபிக்கே வந்திருக்கிறது. நபி அவங்க குடும்பத்துல சிறிய ஒரு பிரச்சனை, நபி அவங்க ஆச்சாமியார கேட்ட அந்த பிரச்சனையை தீர்வு செய்யறதுக்கு தீர்ப்பளிக்க உங்களோட வாப்பாவை கூப்பிடட்டா, உங்களோட வாப்பா என்ன மாமாவை கூப்பிடட்டா, ஆச்சாமியார் சொன்ன பிரச்சனை இல்ல தாராளமாக கூப்பிடுங்க, இன்னொரு சகாபியை கேட்டா அவரை கூப்பிடும், ஆச்சாம் அவரை கூப்பிட வானம், அவர் உங்களுக்கு சார்பாத்தான் பதில் சொல்லுவார், அதனால அவர் வானம் என்ன வாப்பாவை கூப்பிடுங்க. இன்றைக்கு குடும்பத்துல பிரச்சனை இருந்தா கொஞ்சம் யோசிங்க, பெண் வீட்டா அதாவது கணவன் வீட்டார கூப்பிடலுமா, கணவன் வீட்டார் பெண் வீட்டார கூப்பிடலுமா? கூப்பிடல, ஏன்? அவரு ஈஸ்டரண்டா இந்த கேஸ் எடுப்பு போல இருக்கிறாரு, கூப்பிட்டா பிரச்சனை முடியாது, பிரச்சனை பெரியதாகும். வாப்ப மகள ஜிஹாதுக்கு தயார் பண்றேன், மகள் உனக்கு கணவன் பிரச்சனை விட்டுட்டு வா, கடன் உரிமையில ஆயிக்குது, நீ வா எனக்கு நான் பாக்குறேன். அதாவது கொழும்பு பிரதேசத்துல குறிப்பாக கோல்டோர் போன பிரதேசத்துல ரிசைட், அதாவது ஒரு புள்ளிப்புறம் சொல்லுது என்னென்றா, அதிகமாக தலாக்கு நடத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, வாப்பமா பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை, கணவனோட பிரச்சனை விட்டுடுவா, எனக்கு இதை சொத்திருக்க நான் பார்த்துக்கொள்றேன். இந்த வார்த்தையாலதான் நிறைய படித்த மக்கள் தனவத்தனுடைய பிள்ளைகளுக்கு தலாக்கு ஏற்படுது. அன்பான சகோதரர்களே, இப்ப ஆயிஷா அம்மையார் இருக்கிறாங்க, எங்களை நபியாவும் இருக்கிறாங்க, அபுபக்கர் வாராங்க, ஆயிஷா அம்மையார் சொல்லுவாங்க, யார சொல்லலாம், பொய் சொல்லாம நடந்த பிரச்சனையை மட்டும் சொல்லுங்க, எக்ஸ்ட்ரா என்ன போட்டு கொடுக்க வாங்க என்ன பத்து. இப்போ உடனே கோபம் வந்து அபுபக்கருக்கு, நீ நபிய பார்த்து பொய் சொல்ல வேணும் என்று சொல்லுறியா, ரெண்டு கையெடுக்கிறாங்க அவங்க, நபி அவங்க சொன்னாங்க, அபுபக்கர் உங்களை கூப்பிட்டதே பிரச்சனையை முடிக்க, நீங்க பிரச்சனையை பெருசாக பாக்குறீங்களே, அபுபக்கர் இன்றும் பேசல போயிட்டாங்க. இப்ப நபி அவங்க கேட்கிறாங்க, ஆயிஷா அம்மையார பார்த்து எப்படி அந்த ஆட்சித்த உங்களை பாதுகாத்த, அதே நிலைமையில நாங்க இருந்து என்ன சொல்லுவோம், எங்கட மாமா வந்திருக்கிறார், இப்ப மனைவி அப்படி சொல்லுறா, நாங்க சொன்ன மாமா பாத்தீங்களா உங்கள்ட்ட முன்னிட்டே இப்படி வாயடிக்கிறேன்டா, இல்லாத டைம் என்ன பாடுபடுத்துற வைக்கும் என்ன, நாங்க கேட்போமா இல்லையா? அன்பான சகோதரனால சுருக்கமாக சொல்றோம், குடும்ப லைஃப் என்றது சேர்ந்த விடவும் இன்பமானது, அதை தீனோட செஞ்சா இன்னும் இன்பமானது, ஆனா விளங்காம விளக்கம் இல்லாம தீன் இல்லாம சுன்னத் இல்லாம யாரு தன்னுடைய நிக்காஹுடைய லைஃப கொண்டு போவாங்களோ அது நிச்சயமாக வேற்பனையை விட சதப்பாக புளிப்பாக இருக்கும். அதனால திருமணம் செய்யக்கூடிய நேரத்துல மணமகளுக்கு எல்லாரும் செய்ய வேண்டிய கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு கிஃப்ட்ல பெரிய ஒரு அன்பளிப்பு நபி அவங்க சொல்லி தந்தாங்க, நாங்க எவ்வளவு கொடுத்தாலும் அது துனியாவோட மண்ணோட மண்ணாகிடும், ஆனா நாவால சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நபி அவங்க சொன்னாங்க, நாங்க வந்திருக்கக்கூடிய எல்லோரும் மணமகனுக்கு சலாம் கொடுக்கக்கூடிய நேரத்துல நல்ல யாக்குவம் வைங்க, உன்னைக்கும் சலாம் கொடுக்கக்கூடிய நேரத்துல தலவாத்து சொல்லத்தான் ஒண்ணு வானம் என்று சொல்லல, ஆனா தலவாத்து சொல்ற இடத்துல சொல்லணும். இப்ப நாங்க எங்கட திருமணங்கள் எப்படி இன்றைக்கு, என்ன நிகாக்கள் எப்படி நடக்குது, இன்றைக்கு பெருநாளுக்கு சலாம் கொடுத்தாலும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், மையத்தூட்டிலையும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், பள்ளியில கண்டாலும் அல்லாஹும்ம ஸல்லி, மணமகனுக்கும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். நபி அவங்க இல்ல எந்தெந்த சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு அந்த துவாசன மையத்தின் மீது அதற்கு ஒரு துவாவை சொல்லி தந்தாங்க, பெருநாளைக்கு சந்தித்து அதற்கு ஒரு துவா. அதே போல மனமகன் கையை பிடிச்சா பாரகல்லாஹு லக வபாரக அலைக வஜமஅ பைனகுமா ஃபி கைர், சொல்லுங்க பார்க்கலாம், பாரகல்லாஹு லக வபாரக அலைக வஜமஅ பைனகுமா ஃபி கைர், இந்த துவா எல்லாரும் மணமகனுக்கு என்ன செய்யுங்க, சலாம் செலுத்தக்கூடிய நேரத்துல சொல்லுங்க, வல்ல நாயன் அல்லாஹ் இந்த இரண்டு குடும்பங்களையும், இந்த மணமகனையும், இந்த மணமகனோடு இணையக்கூடிய அந்த பெண்ணையும் அல்லாஹ் கண்ணூர் நாவூர் இல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மனைவியோடு எப்படி அன்பாக முஹப்பத்தாக நடந்தாங்களோ அப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை சந்தர்ப்பத்தை அல்லாஹ் துன்யாவிலையும் நாளை ஆகிறத்தையும் கொடுத்து அனுப்பி புரிவானாக.